الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا وقال الله يعلم خائنة الأعين وما تخفي الصدور النبي سعيد رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وآله وسلم لا ينظر الرجل إلى عورة الرجل ولا المرأة إلى عورة المرأة ولا يفلئ الرجل إلى رجل في ثوب واحد ولا تفلئ المرأة إلى المرأة في ثوب واحد رواه مسلم أو كما قال صلى الله عليه وآله وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காத்திபுன் நபியின் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் கண்ணியமான மகத்தான சுன்னாக்களை அணுவணுவாக பிஞ்சுயர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊங்கள் சபா தாபிஊங்கள் கியாமத் பர்யந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹுவின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மரணம் வரை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராமின்றி தடை செய்து விளக்கியிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் அணு அணுவாக மௌத்து வரைக்கும் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதி, இந்த நூற்றாண்டு அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக மனிதர்கள் சாதனைக்கு மேல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஆச்சரியமான ஒரு காலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக வானம் அளவுக்கு, வானத்துடைய முகட்டை தொடக்கூடிய அளவுக்கு சுபஹானல்லாஹ் பெரும் பெரும், ஒவ்வொருவரும் வியந்து போகக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மிக பெரும் ஆச்சரியமான ஒரு காலப்பகுதியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று மறுபக்கத்தில் ஒழுக்க விளிம்பியங்கள், சமூக பற்று, சமூக அக்கறைகள், மண்ணோடு மண்ணாக ஒழுக்கமே இல்லாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவதோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, ஒரு சமூகம் அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி போவதை போன்று இன்னொரு சமூகம், இன்னொரு சாரார் தன்னுடைய ஒழுக்கங்களை இழந்து கொண்டு, ஒழுக்க விளிம்பியங்களை மண்ணோடு மண்ணாக ஆக்கிக் கொண்டு, ஒழுக்கமே இல்லாத ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பயங்கரமான காலத்தில் நானும் நீங்களும் எங்களுடைய சமூகம், எங்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பல கிளைகளை, ஈமானுடைய பல தொடர்புகளை பற்றி சொன்னாலும் ஈமானுடைய மிக பெரும் ஒரு கிளையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், இன்று அந்த கிளையை நான் முறித்து விட்டதின் காரணமாக, அந்த கிளையை நாம் இழந்து விட்டதின் காரணமாகத்தான் இந்த மனித சமூகம் பாவத்தை கூட வெக்கமில்லாமல் செய்வதை நாம் காண்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஹயா, வெக்கம் என்பது, வெக்கம் என்பது ஷுஅபத்துல் மினல் ஈமான், ஈமானுடைய மிக பெரும் ஒரு பகுதி. இந்த வெக்கத்தை நாம் இழந்ததின் காரணமாக, எங்களோட வாலிப சமூகம் இழந்ததின் காரணமாக, எங்களுடைய பெண் சமூகம் இழந்ததின் காரணமாகத்தான் பாவத்தை இன்பமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இதாலம் தஸ்தஹி, உனக்கு வெக்கம் இல்லை என்று சொன்னால், வெக்க சுபாவத்தை நீ இழந்து விட்டால், ஃபஸ்னா அம்மா ஷித்த, நீ விரும்பிய தேசை. அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் போது இன்று மனித சமூகத்தில் சிலர்கள் மிருகங்கள் பாதையில் நடமாறுவதை போல, மிருகங்கள் தன்னுடைய இச்சைகளை பாதையில் பூர்த்தி செய்வதை போன்று மனித சமூகமும்
தன்னுடைய தேவைகளை, ஆசைகளை, இச்சைகளை பாதைகளிலும் தெருகளிலும் மக்களுக்கு முன்னால் ஒரு ஒழுக்கம் இல்லாத முறையில் நடப்பதை நாம் காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை, இன்னும் சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவி தன்னுடைய பெட்ரூம்ல, அறைக்குள்ள எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாளோ, அந்த குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு பாதைகளிலும் தெருக்களிலும் போகக்கூடிய பேருந்துகளிலும் பஸ்களிலும் நாம் கண்ணூடாக பார்க்கிறோம். காரணம் என்ன? இன்று இந்த மனித சமூகம் ஒழுக்கத்தை இழந்து விட்டார்கள். அதனால் தன் அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை பாவமாக எண்ணுவது கிடையாது, தவறை தவறாக எண்ணுவது கிடையாது, அநியாயத்தை அநியாயமாக எண்ணுவது கிடையாது. குற்ற உணர்ச்சியை இல்லாத மனிதனை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆச்சரியம் என்னென்றா, கண்ணியமான சகோதரர்களே, காலை முதல் மாலை வரை ஒவ்வொருவரும் தன்னுடைய காதால கேட்கக்கூடிய செய்தி பயங்கரமான செய்திகளாக இருக்குது. இன்று காலை முதல் மாலை வரை இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம், எங்களுடைய சொத்தை பணத்தை பாதுகாக்க முடியும், ஆனால் எங்களுடைய பெண் பிள்ளைகளை, எங்களுடைய சிறார்களை, எங்களுடைய சிறுமிகளை, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பது மிக பெரும் சவாலாக ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருப்பதை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மிக பெரும் சவால் இன்றைய காலத்தில் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதல்ல, தன்னுடைய பணத்தை பாதுகாப்பதல்ல, அதை இலேசாக பாதுகாத்துக் கொள்ளலாம், ஆனா குடும்பத்தை பாதுகாப்பது, தன்னுடைய சிறார்களை, சிறுமிகளை, குடும்பத்தை, பெண் பிள்ளைகளை, குமரிகளை பாதுகாப்பது மிக பெரும் சவாலாக பெற்றோர்களுக்கு இருப்பதை நாம் காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாம் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியாக இருக்கலாம், அதாவது செய்திகளை கேட்கக்கூடிய வானொலியாக இருக்கலாம், அல்லது சமூக வலைதளங்களாக இருக்கலாம், நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய பத்திரிகைகள், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், அல்லாஹு அக்பர், அதில் அதிகமான பக்கங்களில் நாம் காணக்கூடிய செய்திகள், கேட்கக்கூடிய செய்திகள், பார்க்கக்கூடிய செய்திகள், அல்லாஹு அக்பர், சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுமிகள் அதாவது பாலியல் பலாத்காரம், சிறார்கள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை, செக்ஷுவல் ரீதியாக கொடுமை செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தியை தான் நாம் அதிகமாக அன்றாடம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஐக்கிய நாடு சபை அதாவது வெளியிட்ட ஒரு புள்ளி விபரம் தான், ஒரு வருடத்துக்கு சுமார் 15 கோடி சிறுமிகள் பாலியல் பலாத்காரம், செக்ஷுவல் ரீதியாக அதாவது அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். 15 கோடி சிறுமிகள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மாத்திரம் அதாவது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 7.5 கோடி சிறார்கள் ஒரு வருடத்துக்கு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் நினைக்கிறேன் சுமார் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால பாராளுமன்றத்தில் ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, எங்களோட நாட்டுடைய அமைப்பு பாலியல் ரீதியாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளிப்புறத்தை கேட்ட நேரத்தில், சுபஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்குது. 2011 சுமார் அந்த ஒரு வருட கால பகுதியில மாத்திரம் 27,003 ஆண் பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,164 ஆண் அதாவது சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் வெளியிட்ட ஒரு புள்ளி விபரம் எங்களுக்கு தெரியும். போலீஸ் அதாவது துறையில் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர் அவர்கள் ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். அன்பான சகோதரர்களே, எங்கட நாட்டில் சுமார் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 2015 1850 சிறார்கள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு, பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் 16 வயதுக்கு கீழான சிறார்கள் தான் இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆச்சரியம் என்னென்றா, 1500 சிறார்களும் சிறுமிகளும் விரும்பி பாலியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், செக்ஷுவலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விருப்பம் இல்லாமல்ல, விரும்பி 16 வயது கீழுள்ள பிள்ளைகள் கிட்டத்தட்ட 2015 ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சுமார் எங்கட நாட்டில 8 மணி அதாவது 8 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒரு சிறு பிள்ளை, ஆண் சிறுமி, சிறுவன் ஒருவன் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறான், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறான். கிட்டத்தட்ட 90 நிமிடத்துக்கு ஒருக்காக ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறாள். நாம் ஆச்சரியமாக பார்க்கலாம், எங்கட நாட்டில் இந்த பாவம் நடக்கிறா? கண்ணியமான சகோதரர்களை, மறக்க முடியாது 2015 மே மாதம் பூங்குடி அதாவது யாழ்ப்பாணத்தில் அதாவது வித்யா என்ற அதாவது ஒரு ஒரு பெண் பிள்ளை மிகவும் பயங்கரமாக அதாவது காமுகர்களால் மிக மோசமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதாவது கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து தமிழ் சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, இந்து மதத்தில மட்டுமல்ல, அதற்கு பின்னால் எங்களுக்கு தெரியும். அதாவது 2015 9 மாசம் 4 தேதி கொட்டதனியா என்ற ஊரில் ஸ்ரேஹா என்ற ஒரு 4 வயது சிறுமி நர்சரிக்கு போகக்கூடிய சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்த சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று அதே வருடம் 2014 அதாவது 9 மாதம் 10 தேதி காட்டமா நகரில் காத்தங்குடியில் முதலாம் குறிச்சியில் சீமா என்ற 12 வயது குழந்தையை அதாவது செக்ஷுவல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்து ஒரு மூட்டையில் கட்டி வைத்த சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, மறுபக்கத்தை எடுத்து பார்த்தால் இந்த ஆண்டில் கூட அதாவது தேசிய பாதுகாப்பு சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கை தான், முதலாவது ஜனவரியிலே பிப்ரவரியிலே மாத்திரம் கிட்டத்தட்ட 1532 சிறார்கள் சிறுமிகள் செக்ஷுவல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 2 மாதம் கிட்டத்தட்ட 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட 8 சிறுமிகள் 32 தடவை ஒரு மதகுருவால் மாற்று மதகுருவால் 32 தடவை பாலியல் துஷ்பயம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நேற்று முன்தினம் கூட 25 தேதி அதாவது யாழ்ப்பாணத்தில் ரஜினா என்று சொல்லக்கூடிய 6 வயது சிறுமியை பாடசாலைக்கு போய் வந்த நேரத்தில் அதாவது கடத்தி போய் கற்பழித்து அந்த குழந்தையுடைய கலத்தை நிறுத்தி அந்த குழந்தையுடைய ஆடைகளை களைந்து கிணற்றில் போற்ற சம்பவத்தை நாம் ஊடகங்களில் பார்த்திருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப எங்களுக்கு ஒரு இந்த அறிக்கைகள் இது வந்து அமெரிக்கால லண்டன்ல இது யூரோப் கண்ட்ரிகள்ல நடந்தது அல்ல, நாம் வாழக்கூடிய இலங்கையில நடக்கக்கூடிய அநியாயம், இலங்கையில் சிறுவர் சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு கேள்வியை எழுப்பலாம், இந்த பாவம் இந்த அநியாயம் இஸ்லாமிய உம்மத்தில் நடக்கவில்லையே, பத்திரிகைகளை மாற்று மத சகோதரர்களுடைய சம்பவங்கள் தானே அதிகமாக வருது என்று பார்த்தால், கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்திலையும் இந்த பாவம் அதிகமாக நடக்குது. ஆனா ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய மானத்தை இழக்காமல் இருப்பதற்காக, தன்னுடைய கௌரவத்தை இழக்காமல் இருப்பதற்காக, தன்னுடைய சுயமரியாதையை இழக்காமல் இருப்பதற்காக இந்த தகவலை வெளியிடாமல் இருக்கிறார்கள், இந்த தகவலை வெளியிடாமல் இருக்கிறார்கள், போலீசில் போய் முறைப்பாடு செய்யாமல் இருக்கிறார்கள். காரணம், மானத்தை இழந்து விடக்கூடாது, சமூகத்தில் கௌரவமாகிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, எப்படி அந்த காத்தங்குடியில் சீமா என்ற குழந்தை அதாவது பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாலோ, இதே போல எத்தனையோ குழந்தைகள் இஸ்லாமிய குழந்தைகள் அநியாயம் செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இது யாரால் நடக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் 80% இந்த பாலியல் வன்கொடுமை யாரால நடக்கிறது என்று சொன்னா, நெருங்கின சகோதரர்களால. இன்றைக்கு சிலர்கள் அல்லாஹ் பாதுகாக்கும் அன்பான சகோதரர்களே, சென்ற வருடத்துடைய கடைசி பகுதியில கண்டியில தஹியாக என்ற ஒரு பகுதியில ஒரு சிறு பிள்ளை வீட்டுல உம்மாவும் வாப்பாவும் வெளியில போறாங்க. ஒரு முதியவர் 66 வயது, அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. முதியவர் தானே என்று விட்டுட்டு போனாங்க. அந்த பிள்ளை மயங்கி கீழே விழுவுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் பார்த்தா கிட்டத்தட்ட 3 தடவை அந்த 6 வயது சிறுமி இந்த 66 வயது முதியவரால் பாலியல் துஷ்பயம் செய்யப்பட்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, முதியவர்கள் தானே என்று நாம் நினைக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு தெரியாத யாராக இருந்தாலும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பது பெற்றோர்களுடைய பொறுப்பு. இந்த பாவம் எதனால நடக்குது, இந்த அநியாயம் எதனால நடக்குது, ஏன் சிறுவர்கள் துஷ்பயம் செய்யப்படுகிறார்கள், அதுக்கு என்ன காரணம் என்று குர்ஆன் ஹதீஸ முன்வைத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால், முதலாவது காரணம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய அநியாயம். பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு அநியாயம் என்னென்று சொன்னா, பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லா வாப்ப கஷ்டப்படுறாரு, நாடு நாடாக கண்டம் கண்டமாக போய் இரவு பகல் என்று பார்க்காம கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். யாருக்கு? தன்னுடைய குடும்பத்துக்கு. ஆனா அதே குடும்பத்துல இந்த அநியாயம் நடக்குது. எதனால் என்றா, அன்பான சகோதரர்களே, வாப்பட அன்பு உம்மட பாசம் குழந்தைக்கு கிடைக்காத நேரத்தில் பாடசாலைக்கு கூட்டி போகக்கூடிய டிரைவர்ட அன்பு கிடைச்சா, பாடசாலையில் இருக்கக்கூடிய அல்லது வெளியில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய அன்பு கிடைத்துட்டால், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய அன்பு கிடைத்துட்டால், அந்த அன்புக்காக ஏங்கி குழந்தைகள் துஷ்பயோகம் செய்யப்படுகிறார்கள். வாப்ப உம்மக்கு பிஸி, வாப்ப உம்மக்கு பிள்ளைகளை கண்டு காட்ட நேரம் இல்ல, வாப்ப உம்மக்கு பிள்ளைகளோட பேச நேரம் இல்ல, குழந்தைகளை அரவணைச்சு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க நேரம் இல்ல. குழந்தைகள் எந்த இடத்துல அன்பு கிடைக்குதோ அந்த இடத்துல குழந்தைகள் இந்த நடந்த எல்லா சம்பவத்திலையும் கடைசியாக வந்த முடிவு என்னென்னா, குழந்தைகள் அன்பை எதிர்பார்த்து, குழந்தைகள் ஒருவர் அழைக்கிறாரு வாங்க நாங்களுக்கு ஒரு பொருளை வாங்கித்தாரே என்று சொல்லி, இப்படியே தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, அண்மையில கூட முழு உலகத்தையும் உலுக்கிய ஒரு செய்தி அந்த குஜராத்தை சேர்ந்த ஆசிபாவுடைய செய்தி. இப்படி எல்லா நாட்களையும் ஒவ்வொரு நாளும் இந்த பாவம் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இதற்கு என்ன காரணம்? முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறாங்க. ஒரு ஒரு கிராமப்புற அரபி வருகிறார், யார் ரசூலல்லாஹ் நீங்க குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பீங்களா? சொல்லி தவறு சொல்லுறாரு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க, நான் ஒரு போதும் முத்தம் கொடுத்ததே கிடையாது, ஒரு போதும் முத்தம் கொடுத்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓண்ட உள்ளத்துல அல்லாஹ் அன்பை பிடுங்கி எடுத்தா நான் என்ன செய்யறது? குழந்தைகளோட அன்பாக நடக்கணும். எப்ப நாங்க அன்பாக நடப்போமோ குழந்தைகள் தனக்கு நடக்கக்கூடிய தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பயமில்லாமல் நம்மிடத்தில் பேசுவார்கள். இரண்டாவது, பெற்றோர்கள் எல்லா குழந்தைகளோடும் சரிசமமாக நீதமாக நடக்கணும். இன்றைக்கு குழந்தைகள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வாப்பமார் உம்மமார் வீட்டுல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பார்வையாக பார்க்கிறது. மூத்தவருக்கு ஒரு மாதிரி, இரண்டாவதுக்கு ஒரு மாதிரி கிடையாது. இஸ்லாம் சொல்லுது, குழந்தைகள் உங்களுக்கு 5 குழந்தை என்றால் 5 பேரோடையும் நீங்க ஒரே மாதிரி நடக்கணும். நுஆமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு வாராங்க தன்னுடைய மகனுக்கு ஒரு ஒரு ஒட்டகத்தை அல்லது ஒரு குதிரையை கிஃப்டாக கொடுப்பதற்கு. நபி அவர்களுக்கு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் மகனுக்கு நான் ஒரு கிஃப்டை கொடுக்க போறேன், ஒரு ஒட்டகத்தை கொடுக்க போறேன், நீங்க தான் அதுக்கு சைன் வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதே மாதிரி உன்னுடைய மற்ற குழந்தைகளுக்கும் கொடுக்க வசதி இருக்குதா? நுஆமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், இவரோட கொஞ்சம் அன்பு கூட, அதனால நான் கொடுக்கிறேன். சொன்னாங்க, இந்த அநியாயத்துக்கு நான் சைன் பண்ண மாட்டேன், எல்லா குழந்தைகளுக்கும் நீ நீதமாக நட. அன்பான சகோதரர்களே, நாம் சூரா யூசுஃபுடைய சம்பவத்தை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் போடப்பட்டார்கள், கொலை செய்ய சகோதரர்கள் முயன்றார்கள். என்ன காரணம்? அன்பான சகோதரர், பொதுவாக பெற்றோர்களுக்கு இயற்கையாகவே குழந்தையில குடும்பத்தில் 5 குழந்தை என்றா ஒரு குழந்தையோடு அதிகமாக அன்பு இருக்கத்தான் செய்யும். அதனால அந்த அன்பு எல்லாம் மீறிவிடக் கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல மேல யாகூப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அதிகமாக அன்பு கூடுதலாக வைத்த காரணம் தான் ஏனைய சகோதரர்கள் யூசுஃபை கொலை செய்ய முயன்றார்கள். யூசுஃபை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் கொண்டு போய் வீசினார்கள். அன்பான சகோதரர்களே, அப்ப அந்த பாலியல் பலாத்காரத்தில் இருந்து எங்கட பிள்ளைகளை பாதுகாப்பதாக இருந்தால் குடும்பத்துல குடும்பத்துக்கு நாங்கள் நேரம் கொடுக்கணும். எங்கட மனைவிக்கு, எங்கட குமரி, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறது, அவங்களோட சேர்ந்து பேசுறது, இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னடியார்களே, அதே போல இரண்டாவது, இஸ்லாத்தை போல ஒழுக்கத்தை படித்து தந்த மார்க்கம் வேற எந்த மார்க்கமும் கிடையாது. இஸ்லாத்து போல ஒழுக்க விளிம்பியத்தை அழகாக கட்டம் கட்டமாக சந்தர்ப்பத்துக்கு அழகான முறையில சொல்லி தந்த மார்க்கம் வேற எந்த ஒரு மார்க்கமும் இருக்க முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட குழந்தைகள் 7 வயது ஆகிட்டா தொழுகைக்கு நீங்க தொழும்படி ஏவுங்க, 10 வயது ஆகி தொழாட்டியும் குழந்தைகளை நீங்க என்ன செய்யுங்க, அடித்து தொழும்படி சொல்லுங்க. இந்த ஹதீஸை நாம் இப்படித்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஹதீஸுடைய பூர்த்தி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை 7 வயதுக்கு பின்னால் ஒரே படுக்கையில தாத்தவையும் தம்பியையும் தங்கச்சியையும் தம்பியையும் படுக்க வைக்கவானோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மவாஜிஅ, படுக்கையில பிரிச்சிடுங்க. உம்ம வாப்பக்கு நடுவுல இப்பதானே 7 வயசு என்று சொல்லி படுக்க வைக்கவானோம். ஒரு காலம் 7 வயசுல பிரிக்க சொன்னாங்க, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 4 வயசோடு பிரிச்சிடணும். அன்பான சகோதரர்கள், அல்லாஹ், ஏன் இந்த காலத்துல குழந்தைகள் அனைத்தையும் பார்த்து அவசரமாக பதிவு செய்து கொள்கிறார்கள்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய, அதாவது சென்ற வருடம் நடுப்பகுதியில ஒரு பத்திரிகை பார்த்த யாபம் இருக்குது, பாகிஸ்தான்ல குஜராத் பகுதி, அதாவது பாகிஸ்தான்ல ஒரு பகுதியில ஒரு சிறுவனை ஒரு தந்தை என்ன செய்யறாருண்டா, ரெண்டு கண்ணையும் குருடாக்கி அந்த 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 மகனுடைய மர்மஸ்தான உறுப்பை வெட்டி குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில வீசிட்டு வாராரு. வாப்பாவை கைது செய்த போலீசார் விசாரிக்கிறாங்க, நீ ஏன் உன்னோட மகனுக்கு இப்படி செய்கிறாய்? வாப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதாவது இந்த பையன் இவனுடைய சகோதரியோட நேற்று இரவு தவறாக நடந்திருக்கிறான். நேற்று இரவு படுக்கையில தவறாக நடந்த காரணத்தினால் தந்த தண்டனையை நான் கொடுத்தேன். இஸ்லாம் சொல்லுது 7 வயது ஆகிட்டா நீங்க படுக்கையில இருந்து பிரிச்சிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய மர்மஸ்தானத்தை பார்க்க கூடாது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை பார்க்க கூடாது. நாங்க வீட்டுல டிரெஸ் மாற்றக்கூடிய நேரத்துல நாங்க சின்ன குழந்தை தானே என்று சொல்லி ஒழுக்கத்தை இழந்துடுவோம் என்று சொன்னா அந்த குழந்தையுடைய உள்ளத்துல வெக்கம் இல்லாம போயிடும். உம்மா வாப்பா ஒழுக்கமாக குழந்தையோட முன்னுக்கு இருக்க பழகல் என்று சொன்னா குழந்தை தானே என்று சொல்லி எங்களுடைய அதாவது மறைக்க வேண்டிய பகுதிகள் குழந்தைகளுடைய கண்ணுக்கு தெரிப்படும் என்றால் குழந்தைகளுடைய உள்ளத்துல வெக்கம் இல்லாம போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரே படுக்கையில இரண்டு பேர்கள் போர்த்தி படுப்பது ஒரே ஆடையில படுக்க கூடாது. ஒரு பெட் தான், ஆனா தாத்தவும் தகச்சியும் தூங்குறாங்க. மார்க்கம் சொல்லது பிரச்சனை இல்ல, ஆனா அதே தாத்தவும் தகச்சியும் நானவும் தம்பியும் ஒரே பெட்ஷீட்டால்தான் அவங்க போர்த்தி தூங்குறாங்கடா மார்க்கம் சொல்லுது வானம். ஹபீப் அவர்கள் தடை செய்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் தனி பெட்ஷீட்டை கொடுங்க. ஒரே படுக்கையில ரெண்டு பேரும் ஒரே போர்வையால போர்த்தி படுப்பது தூங்குவது கூடாது. எவ்வளவு அழகான மார்க்கம் இஸ்லாம். இரண்டு பெண்கள் ஒரே படுக்கையில ஒரே போர்வையில் போர்த்தி படுக்க கூடாது என்ற அந்த ஒழுக்க விரும்பியத்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போல அன்பான சகோதரர்களே, மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அடுத்த அம்சம், பொதுவாக நாம் பாதையில் போகக்கூடிய நேரத்தில் இந்த ஆடை கலாச்சாரம். உதாரணமாக எங்கட பெண்கள் ஒரு காலத்துல ஹிஜாப் அணிந்தாங்க அழகான முறையில. எப்ப மால்டீவ்ஸ்ல இருந்து பெண்கள் எங்கட நாட்டுக்கு வந்தாங்களோ யாரும் தவறாக எண்ணிக்கொள்ள வானம், எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எங்கட குமரி பெண்களும் எங்கட மனைவி மாறும் எப்படி ஆடை அணிய ஆரம்பிச்சுட்டாங்கடா, அந்த மால்டீவ்ஸ்ல இருந்த வந்த பெண்களை போல இன்றைக்கு ஆடை அணிய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களை போல ஹிஜாப் ரெப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஆடை கலாச்சாரத்தாலும் குழந்தைகள் பாலியல் துஷ்பம் செய்யப்படுவாங்க. இன்னைக்கு வலிமாக்களுக்கு போக முடியாது, சாப்பாடு வீட்டுகளுக்கு போக முடியாது. 5 வயது சிறுமியை பார்த்தா 16 வயது சிறுமியை போல இருக்கிறார். அந்த குழந்தைக்கு எந்த ஆடை தேவையோ அந்த ஆடையை கொடுப்பது தான் முறை. ஆனா அந்த குழந்தைக்கு அதாவது பெரியவர்கள் போல ஆடைகளை அணிவித்து மேக்கப் பண்ணி அந்த குழந்தைகளை பார்வையாளர்களாக அந்த குழந்தைகளை பிறர் பார்த்து கண்ணூரும் படி வைக்கிறாங்க. அதன் மூலமாகவும் குழந்தைகள் பாலியல் துஷ்பயோகம் செய்யப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத் முமிலாத்துன் மாஇலாத். சில பெண்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னாங்க, அவங்க உடுத்திருப்பாங்க ஆனா அவங்க உடுக்காத பெண்களை போலத்தான், ஆடை அணியாத பெண்களை போலத்தான். அவங்க ஆண்களின் பக்கம் சாய்வாங்க, ஆண்களையும் அவர்கள் பக்கம் சாய்ப்பார்கள். அன்பான உலமாக்கள் சொல்லுறாங்க, அவங்க உடுக்கக்கூடிய ஆடை டைட்டாக இருக்கும், உடுக்கக்கூடிய ஆடை டைட்டாக இருக்கும் அல்லது கட்டையாக இருக்கும், மெல்லிய ஆடையாக இருக்கும். எங்கட சிறு குழந்தைகளுக்கு சிறுமிகளுக்கு சிறுமிகள் தானே என்று நாங்கள் நினைச்சோம் என்றால் பிரச்சனை. இஸ்லாம் அழகான ஒழுக்க விழுங்கியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்பான சகோதரர்களே, நல்ல யாகுவம் வெச்சுக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணும் கலவனாக இருப்பது மார்க்கம் தடை செய்திருப்பது போல இன்னைக்கு நாங்க எங்கட குழந்தைகள் இந்த நாவால ஆங்கிலம் பேச வேண்டும் என்பதற்காக, அதாவது எங்கட குழந்தைகள் பேர் போன ஒரு பாடசாலை படிக்க வேண்டும் என்பதற்காக கலவன் பாடசாலையில போய் எங்கட குழந்தைகளை சேர்க்கிறோம். அன்பான சகோதரர், சில அறிக்கைகள் சில புள்ளி புறங்களை மிம்பர்ல சொல்ல முடியாது. நாங்க பெருமைக்காக அதாவது இந்த பாடசாலையில எங்க குழந்தை படிக்கிறது பெருமைப்படுறோம். நல்ல ஒவ்வொரு பெற்றோரும் யாப்பம் வைங்க, கலவன் பாடசாலையில ஒரு போதும் எங்கட குழந்தைகளை சேர்ப்பது கூடாது. அண்மையில ஒரு ஒரு பாடசாலையில 2 சிறார்கள், இது வந்து அதாவது கொழும்பு 9ல கொழும்பு 10ல நடந்ததல்ல, இது கொழும்பு அதாவது 2ல இருந்து இந்த 6க்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுறேன். கலவன் பாடசாலையில ஒரே டொய்லெட்ல இருந்து அதாவது 8 வயது ஒரு அதாவது 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையும் 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பையனும் ஒரே டொய்லெட்ல இருந்து வெளியில வராங்க. இது மாற்றுமத சகோதரர்களுக்குள்ள நடந்ததல்ல, இஸ்லாமிய அதாவது உம்மை வாப்பக்கு பிறந்த பிள்ளைகள் செய்யவே இல்லை. எதனால நடக்குது? கலவன் பாடசாலை அனுப்புறோம், அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, அங்க என்ன நடைபெறுது நாங்க பாக்குறது கிடையாது. அன்பான சகோதர, அதனால தான் இஸ்லாம் சொல்லுதே ஆண்கள் பெண்களை கலக்க கூடாது, அது பயானாக இருந்தாலும் சரி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஒழுக்கங்களை நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத வரை எங்கட குழந்தைகளை இந்த பாவத்திலிருந்து, இந்த காமுகர்கள், இந்த அதாவது வெளியில தெரியக்கூடிய மோசமானவர்களிடத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது நீங்க பாதையில போறீங்க, ஒரு பெண்ணை கண்டுட்டீங்க, உங்களுக்கு ஆசை வருவதா? இஸ்லாம் என்ன சொல்லுது? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, வீட்டுக்கு போய் உங்களோட மனைவியோட அந்த ஆசையை பூர்த்தி செய்துக்கோங்க. ஏன் இஸ்லாம் இதை சொல்லுதுண்டா? அந்த ஆசையோட அந்த வாலிபன், அந்த மனிதன் இருப்பார் என்று சொன்னா அவர் மிருகமாக மாறிடுவாரு. இதனால தான் இஸ்லாம் சொல்லுது, உங்களோட கண்ணுக்கு ஒரு பெண்ணை கண்டு ஆசை வந்துட்டா உடனே நீங்க வீட்டுக்கு போய் உங்களோட தேவையை மனைவி மூலமாக பூர்த்தி செய்து கோங்கோ என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறுதியாக சொல்றதே, எங்கட குழந்தைகள் நல்ல படிக்கணும், எங்கட பெண் பிள்ளைகளும் வைத்தியர்களாக, அதாவது இந்த சமூகத்தில் உயர்ந்தவர்களாக மாறணும். பெண்கள் படிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லல, பெண்களும் படிக்க வேண்டும் ஆண்களைப் போல, ஆனால் ஒழுக்கத்தை இழந்துவிடக் கூடாது. இன்னைக்கு இந்த சடன் ஏரியால இன்னும் பல பகுதிகளில் இருந்து நிறைய பெண் பிள்ளைகள் வராங்க. நாங்க வெள்ளவத்தையில படிக்கிறோம், பம்பளப்பட்டியில படிக்கிறோம், இந்த ஓபன் யூனிவர்சிட்டியில படிக்கிறோம். ஆச்சரியமாக இருக்குது, அந்த ஓபன் யூனிவர்சிட்டி பீச்லயா இருக்குது சந்தேகமாக இருக்குது, அந்த கிளாஸ் இந்த வெள்ளவத்த தெய்வல பீச்லயா நடத்துறாங்க சந்தேகமாக இருக்குது, அந்த மரத்துக்குள்ளேயா நடத்துறாங்க சந்தேகமாக இருக்குது. இது மாற்றுமத இனத்தவர்களை நான் பேசல, ஒவ்வொரு சனியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தா ஹிஜாபையும் அணிந்து கொண்டு ஷல்வாரி அழகான முறையில தலையை மறைத்து கொண்டு யார் யாருடைய வந்து அந்த பாடம் நடக்கக்கூடிய நேரத்துல இவங்க தனியாக ஒரு பாடத்தை நடத்திட்டு போறாங்க. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது வீட்டுல இருந்து ஒரு பெண் பிள்ளை வெளியேறுறதாக இருந்தால், இன்னைக்கு காலம் எப்படி மாறிட்டு, கிளாஸுக்குள்ள வாராங்க, வந்துட்டு உம்மை வாப்ப போனதுக்கு பின்னால அடுத்த பைக் முன்னால வந்து நிக்குது, ஏறி போறாங்க. உம்மை வாப்ப அடிக்கடி தொடர்பாக இருக்கணும், பாடசாலையுடைய பொறுப்புதாரிகளோட தொடர்பாக இருக்கணும். மகள் முழுமையாக இருக்கிறாவா, மகன் முழுமையாக இருக்கிறாரா? இஸ்லாம் சொல்லுது உங்களோட குழந்தைகளை தனியாக அனுப்பவானும், ஐந்து பெண் பிள்ளைகள் தனியாக வாராங்களா? ஏன்ன மகள் அவங்களோட சேர்த்து அனுப்புறதல்ல, உம்மை வாப்பா மகளை படிக்க வைக்கிறதாக இருந்தால் பொறுப்பாக வந்து அழைத்து வந்து படிப்பை கொடுத்து விட்டு வீட்டுக்கு அழைத்து செல்வது தான் உம்மை வாப்போட கடமை. எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பெண் பிள்ளைகள் கற்பை இழைந்து, இது மாற்று மதத்தவர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் உடைய குடும்பம், ஆனா கண்ணீர் வடித்து வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, இந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து, இந்த செக்ஷுவல் ரீதியாக குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய முறைப்படி எங்களோட வாழ்க்கைகளை, எங்களோட குழந்தைகளை சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்போம் என்றால், நிச்சயமாக எங்களோட குழந்தைகள் இப்படிப்பட்ட மோசமானவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக பாதுகாக்க முடியும். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த பயங்கரமான காலத்துல எங்களோட குழந்தைகளை, எங்களோட பெண் பிள்ளைகளை பாதுகாக்க கூடிய அதாவது தெம்பை திறனை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. யார் எங்களோட பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். சிறார்களையும் சிறுமிகளையும் பெண் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கு மிகப்பெரும் ஒரு சவாலான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அழகான முறையில ஒழுக்கத்தோட வளர்க்கக்கூடிய ஒரு தந்தையாக, எங்களுடைய மனைவி மக்கள் அழகான ஒரு தாயாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ். குழந்தைகள் தவறான பாதையில் போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தந்தையாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க பெற்றோர்களாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைகளுக்கு நசீஹத் செய்தது போல, யாக்கூப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்த போல, எங்களையும் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக ஆக்கிரியா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலும் முன்ன பயந்து அஞ்சு வாழக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்லாஹ். எங்களை பாவங்களை, குற்றங்களை மன்னித்தியா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நாளையில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியா, சஹாபா பெருமக்களோட யா அல்லாஹ், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களுடைய பொன்னான கரத்தால் ஹவ்துல் கௌசர் நீர்த்தராகத்தை நீர் அறிந்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை, வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நமக்கும் நமது குடும்பத்துக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.